சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 33 அத்தியாயம். குங்கும பந்தமும் இரத்த பந்தமும். தரையில் தங்க நாணயங்கள் விசிறினால் ஏற்படும் இன்ப நாதத்துக்கு இணையாக சற்று பலமாகவே கலகலவென்று சிறுபுலியை உத்திரவிட்டதன்றி மிகவும் சுதந்திரமாக படைத்தலைவன் கையையும் பற்றி உள்ளே அழைத்து சென்ற அந்த கரும்குழற் காரிகையை உட்கூடத்தில் நன்றாக ஏறெடுத்து பார்த்த யவனராணி, அழகில் அவள் பூ அழகிக்கு ஈடாக மாட்டாள் என்றும், எந்த ஆடவன் மனத்தையும் வசீகரிக்கும் சுருட்டை மயிரும் சுந்தர வதனமும் பளிர் என்று மின்னும் கண்களும் அவளுக்கு இருந்ததை கவனித்து படைத்தலைவன் அவளிடம் மனத்தை பறிக்கொடுத்தால் அதில் வியப்பேதுமில்லை என்று நினைத்தாள். நானும் கலந்திருந்த போதிலும் அந்த பெண்ணின் நடையில் ஒரு அலட்சியம் இருந்ததையும், அந்த அலட்சியத்தின் காரணமாக சிற்றிடை சற்று வேகமாக அசையவே இதர அங்கு லாவணியங்களும் கவர்ச்சி தரும் முறையில் இயங்கியதையும் கண்ட ராணி, இந்த பெண்ணிடமிருந்து ஆண்களின் ஆசை கண்கள் தப்ப முடியாது என்பதை உணர்ந்து கொண்டாள். ஆகையால் அந்த பெண்ணிடம் படைத்தலைவன் நடந்து கொண்ட முறையும் பேசிய பேச்சும் அவளுக்கு அடியோடு கசக்கவே செய்தது. ஆனால் யவன ராணியை சற்றும் திரும்பி பார்க்காமலும், அவள் மன கசப்பையோ முகவெறுப்பையோ சிறிதும் கவனிக்காமலும் ஒருவரை ஒருவர் மட்டும் பார்த்து கொண்டு உட்கூடத்தில் நின்றுவிட்ட படைத்தலைவனும் அந்த பெண்ணும் எதையோ எண்ணி திடீரென்று நகைத்தனர். படைத்தலைவன் சிரித்ததன் காரணத்தை புரிந்து கொண்டாலும், புரிந்து கொள்ளாதவள் போல நடித்த அந்த பெண் எதற்காக நகைக்கின்றீர்கள் என்று வினவி வெட்கத்தோடு அவனை பார்த்தாள். நீ எதற்காக நகைத்தாய் அல்லி? அதற்கு முதலில் காரணத்தை சொல் என்றான் படைத்தலைவன் மீண்டும் நகைத்துக் கொண்டு. உங்கள் கைகளை பார்த்தேன், சிரிப்பு வந்தது என்றாள் அல்லி. கன்னத்தை பார்த்தால் சிரிப்பு வரவில்லையோ என்று படைத்தலைவன் கேட்டான். யவன ராணியின் இதயம் இந்த கேள்வி பதில்களால் எரிமலையாகிக் கொண்டிருந்தாலும், அதை பற்றி சிறிது கவனிக்காமலே இருவரும் பேச்சை தொடர்ந்தார்கள். அல்லியின் அடுத்த வார்த்தைகளை கேட்டு அடியோடு ஸ்தம்பித்து போன யவன ராணி, இப்படி ஒரு வெட்கம் கெட்டவளாக இருப்பாளா என்று தனக்குள்ளேயே வியந்து கொண்டாள். கன்னத்தை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வராது படைத்தலைவரி, அதை பார்த்து சிரிக்க வேறொருத்தி இருக்கின்றாள். முதலில் என்னை உங்கள் கைகளில் தூக்கிக் கொள்ளுங்கள், என்னை பிடித்து தூக்கி நீண்ட நாளாகிவிட்டதே என்று அல்லி மீண்டும் நகைக்க தொடங்கி தன் முத்து பற்களை காட்டினாள். அல்லியின் பேச்சும் சிரிப்பும் தான் வெட்கம் கெட்டிருந்தது என்றால், அதைவிட மோசமாக பதில் சொன்ன படைத்தலைவனை கண்ட யவனராணிக்கு அவனை அந்த இடத்திலேயே கொன்று போட்டு விடலாம் போல் இருந்தது. கையில் தூக்கிக் கொள்கிறேன் அல்லி, ஆனால் நீ நெற்றியில் குங்கும பொட்டு இட்டுக் கொள்ளவில்லையே என்றான் படைத்தலைவன். குங்கும பொட்டு அவசியம் வேண்டுமா என்று அல்லி ஏதும் புரியாதது போல வினவினாள். அவசியம் வேண்டும் அல்லி, அப்பொழுதுதான் உன் முகத்தில் நான் கன்னத்தை இழைக்க முடியும் என்றான் படைத்தலைவன். இத்தனை தூரம் எவ்வளவோ சங்கடத்துக்கு இடையில் சம்பாஷணையை பொறுத்துக் கொண்டிருந்த யவனராணி பொறுமையை சிறையில் என்று கைவிட்டு தன் அழகிய காலை தரையில் உதைத்து, படைத்தலைவரே, உங்கள் சரசல்லாபத்துக்கு சாட்சி அவசியமாக இருந்தால் வேறு யாரையாவது பாருங்கள். அவள்தான் வெட்கம் கெட்டு உளறுகிறாள் என்றால் நீங்களுமா மட்டும் அறியாதே மதிய அனைத்தையும் காற்றில் பறக்கவிட்டீர்கள் என்று சீறினாள். அப்பொழுதுதான் ராணி தன்னுடன் வந்திருப்பதை நினைவுபடுத்திக் கொண்ட படைத்தலைவன் ஒரு நிதானத்துக்கு வந்து, மன்னிக்க வேண்டும் ராணி, அல்லியை பார்த்து நீண்ட நாள் ஆகிவிட்டது, ஆகையால் சற்று விளையாடினேன் என்றான். ராணியின் செவ்விய இதழ்கள் ஒரு ஓரத்தில் மடித்து இகழ்ச்சி நகையை புரிந்தது அல்லாமல், அடுத்து வந்த அவள் சொற்களிலும் இகழ்ச்சி ஒளி பூரணமாக துணித்தது. விளையாட்ட படைத்தலைவரே, விந்தையான விளையாட்டாக இருக்கிறது. நெறியுடன் இருப்பவர்கள் விளையாட வேண்டிய முறை இதுதானா என்று கடிந்து கொண்ட ராணி படைத்தலைவனை நோக்கி வெறுப்பு நிரம்பிய பார்வை ஒன்றையும் வீசினாள். இது அண்ணன் தங்கை விளையாட்டு ராணி, தவறாக நினைக்காதே என்றான் படைத்தலைவன். அண்ணன் தங்கை விளையாட்டா படைத்தலைவரே? ஆம் ராணி. நீங்கள் அண்ணன்? ஆம், அவள் தங்கை. சந்தேகம் என்ன? சந்தேகமில்லை படைத்தலைவரே, சந்தேகமே இல்லை, தெளிவாக இருக்கிறது, மிக தெளிவாக இருக்கிறது. எதிராணி, அண்ணன் தங்கை விளையாட்டு முறை. இவள் குங்கும போட்டியிட்டு வருவாள், நீங்கள் இவளை கைகளில் தூக்கிக் கொள்வீர்கள், உங்கள் கன்னத்தில் அவள் முகத்தை இழைப்பாள், இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டதாலும் உணர்ச்சிகளின் வேகத்தில் சொல்லும் வாயிலிருந்து வெளிவர மறுத்ததால் மீதி சொல்ல வேண்டியதை கண்களாலேயே ராணி சொன்னாள். ராணியின் உணர்ச்சிகளின் வேகத்துக்கு காரணத்தை அறிந்தாள்லி அவளை விந்தை விளையாடிய விழிகளோடு நோக்கி படைத்தலைவனையும் பார்த்தாள். இவள்தான் யவனராணிய படைத்தலைவரே என்றும் கேட்டாள். ஆமல்லி, இவள்தான். இந்த ராணியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? இவள் தமிழகத்தில் கால் வைத்து 10 நாட்கள் கூட ஆகவில்லையே என்றான் படைத்தலைவன். நாட்கள் ஆகவிட்டாலும் இங்கு நாடான வந்திருக்கும் ராணியை பற்றி ஒரையொரே பேசுகிறது படைத்தலைவரே என்றாள் அள்ளி பதிலுக்கு. அப்படியா? ஆம், இந்த ராணியை கண்டு இறங்குவள் அஞ்சுவதாகவும், இவளை பிடித்து வரவே அவன் கருவூர் போனதாகவும் ஜனங்கள் பேசிக் கொள்கின்றார்கள். அப்படியா? அது இருக்கட்டும். இவள்தான் யவனராணி என்பது உனக்கு எப்படி தெரியும்? தமிழகத்தில் யவனமங்கையர் பலர் இருக்கின்றார்களே. இருக்கலாம், ஆனால் அதோ அந்த அன்ன பறவை ஆபரணத்தை அணிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாதா? இதுவும் ஊரில் பொருளியா? பொருளையோ என்னவோ தெரியாது. ஆனால் இந்த ஆபரணத்தோடு இவள் பட்டணத்தில் நுழைந்தால் இவளை சிறை செய்ய சோழ வீரர்களுக்கு உத்தரவிருக்கிறது. இதை பற்றி என் தந்தையே சொன்னார் என்று அள்ளி கூறினாள். படைத்தலைவன் கைகள் இரண்டையும் மார்பில் கட்டி கொண்டு நீண்ட நேரம் அந்த உட்கூடத்தில் உலாவினார். வாயிலில் இருந்து கொண்டு வந்து உட்கூடத்தில் வைத்த விளக்கொலியில் அவன் முகத்தை கூர்ந்து நோக்கிய அள்ளி, படைத்தலைவன் பெரும் கவலையால் பீடிக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டாலும் இத்தனை அக்கறை இந்த ராணி மீது எதற்கு படைத்தலைவருக்கு என்ற நினைப்பில் ராணியின் மீதும் கண்களை நாட்டி ராணியின் இணையற்ற எழிலை பார்த்து காரணம் புரிகிறது புரிகிறது என்று மனத்துக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டாள். ராணியின் மனத்தில் மட்டும் அடுத்து வரும் ஆபத்தை பற்றி கவலை சிறிதும் இல்லாததால் இந்த பெண் யார், இவளோடு சரசம் பேசிவிட்டு இவளை தங்கை முறை கொண்டாடுகின்ற படைத்தலைவரே என்று எண்ணங்களே ஓங்கி நின்றதன் விளைவாக அவள் படைத்தலைவரை நோக்கி திட்டமான கேள்வி ஒன்றை வீசினாள். இவள் யார், இவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று ராணியின் கேள்வியில் துணித்த கடுமையின் காரணமாக படைத்தலைவன் ஆழ்ந்த யோசனையில் இருந்து சற்று மீண்டு, அதை பற்றி சிந்திக்க இப்பொழுது அவசியமில்லை ராணி, உன்னை காப்பாற்றுவதை பற்றி தான் தன் சமயம் யோசிக்க வேண்டும் என்று கூறி தன் குரலிலும் சற்று கடுமையை காட்டினான். ராணி மிகுந்த சீற்றத்துடன் மீண்டும் சொன்னால், என்னை பாதுகாப்பதை பற்றி கவலை வேண்டாம் படைத்தலைவரே, இவள் யார் முதலில் அதை சொல்லுங்கள். அதுதான் சொன்னேனே, இவள் பெயர் அள்ளி, என் தங்கை. உடன் பிறந்தவளா? இல்லை. வளர்ப்பு தங்கையா? இல்லை. வேறு எப்படி தங்கை? சூழ்நிலையால் தங்கையானவள். இவள் தங்கையானதால் தான் என் வாழ்வில் நசிந்தது. வாழ்வு வளம் பெற்றது என்று சொல்லுங்கள். இவள் தான் உங்கள் கன்னத்தில் முகத்தை இழைப்பாளே, அதனால் வந்தவினைதான் அனைத்தும். இதை சொன்ன படைத்தலைவன் குரலில் வெறுப்பும் வருத்தமும் கலந்திருப்பதை ராணி கவனித்தாள். ஆகவே சீற்றத்தை சற்று குறைத்துக் கொண்டு விளக்கி சொல்லுங்கள் என்றாள். சொல்கின்றேன் ராணி, சொல்கின்றேன். அந்த பழைய கதையை மீண்டும் சொல்கின்றேன் என்று அழுத்துக் கொண்டு படைத்தலைவன் கூறலானான். 2 வருடங்களுக்கு முன்பு நடந்த கதை அது ராணி. பூம்புகாரில் வருடா வருடம் நடக்கும் இந்திர விழா அன்றும் நடந்தது. அந்த விழாவிலே கலந்து கொள்ள மன்னர் இளம் சென்னி தமது சிறப்பு ரதத்தில் வந்தார். ரதத்தின் பெரும்பகுதி சேர நாட்டு யானைகளின் தங்கத்தில் இருந்து கடைந்தெடுத்து பெரும் இரிசுகள், குடங்கள், ஏற்கால்கள், சக்கரங்கள் நீங்களாக எல்லா இணைப்புகளுமே தந்தத்தால் செய்த ரதம். அந்த அற்புத ரதத்தை பார்க்கவே மக்கள் திரண்டு வருவார்கள். அதன் வெண்ணிற புறவைகளை பார்க்க வரும் கூட்டத்தை வார்த்தையால் வர்ணிக்க இயலாது. அந்த ரதத்தை மன்னர் இளம்சேர் சென்னி செலுத்தினால் அவ்வேகத்தை பார்க்க வீரர்கள் கூட்டம் ஏராளமாக இருக்கும். யவனர்கள், சோனர்கள், வடநாட்டார், குடபுலத்தார் முதலியோர் கலந்து நிற்கும் அந்த கூட்டத்தின் இடையே உள்ள பாதையில் இளம்சேர் சென்னி ரதம் காற்றை போல சேறி வரும். அந்த ரதத்தின் புறவிகள் எழுப்பும் புழுதியில் புகாரே மறையும். அத்தனை வேகத்தோடு வரும் ரதத்தை வேடிக்கை பார்த்த பலருள் இந்த அள்ளி ஒருத்தி திடீரென்று கும்பலால் தள்ளப்பட்டு ரதத்தின் பாதையிலே விழுந்தாள். பக்கத்திலே நின்றிருந்த நான் ரதத்துக்கு குறுக்கே பாய்ந்து அவளை அள்ளி தூக்கிக் கொண்டு எதிர்ப்பக்கத்தில் உருண்டிருக்காவிட்டால் இன்று அள்ளி இங்கு இருக்க மாட்டாள், நகைக்க மாட்டாள், உன் சீற்றத்திற்கும் இலக்காகி இருக்க மாட்டாள், ரதத்துக்கு இந்திர விழாவின் பலியாக அன்றே மாண்டிருப்பாள் என்று சொல்லிக் கொண்டே போன படைத்தலைவன் சற்று கதையை நிறுத்தினார். படைத்தலைவன் பேச பேச கண்ணீர் வடிக்க தொடங்கிய அள்ளி தனது தழுதழுத்த குரலில் படைத்தலைவன் விட்ட இடத்திலிருந்து கதையை தொடர்ந்தாள். இளம்சே சென்னியின் ரதவேகத்தாலும் திடீரென்று ஏற்பட இருந்த விபத்தாலும் நான் மூர்ச்சியாகிவிட்டேன். படைத்தலைவர் என்னை இரு கரங்களிலும் தூக்கிக் கொண்டு என் தந்தை இறங்கியிருந்த இல்லம் சென்றார். என் தலை துவண்டு தொங்கியது. ஆகவே நெற்றியை நிமிர்த்தி தன் கன்னத்தை முட்டுக் கொடுத்தார். என் நெற்றியிலிருந்து குங்கும பொட்டு அவர் கன்னத்தில் பதிந்தது. அதன் தூள்கள் மார்பிலும் விழுந்தன. என்னை வீட்டில் தந்தையிடம் ஒப்படைத்த படைத்தலைவர் அவசர அவசரமாக தன் முறை பெண்ணை பார்க்க ஓடினார். ஓடி முறையை இழந்தார், பெண்ணையும் இழந்தார். அதை பற்றி பின்னால் சொன்னார். உரைப்பெண் சொன்னதை விவரமாக அப்படியே என்னிடம் சொன்னார். இப்பொழுது அந்த வார்த்தைகளை மறந்துவிட்டேன். பூவழகி என்னென்ன கேட்டாள் படைத்தலைவரே?
யார் அந்த குங்குமக்கண்ணி என்றாள். போனது இந்திர விழாவல்ல, காமன் பண்டிகை என்றாள். கண்ணாடியில் கண்ணத்தை பாருங்கள் என்று சீறி உள்ளே சென்றாள்
என்று சொன்ன படைத்தலைவன் பழைய சம்பவங்கள் கண்முன்னே எழுந்ததால் நெஞ்சில் துக்க அலைகள் கிளம்ப தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டார். ராணியை ஏளன சிரிப்புடன் ஏறெடுத்து பார்த்து அள்ளி சொன்னாள், கேட்டாய ராணி, ஒரு பெண்ணை ஆபத்திலிருந்து காக்க போய் முறை பெண்ணின் சீற்றத்துக்கு இலக்கானார். அதை அறிந்து என் நெஞ்சு என்ன பாடுபட்டிருக்கும் எண்ணிப்பார். ராணியாக இருந்தாலும் நீயும் ஒரு பெண் தானே, எண்ணிப்பார். என் இதய குமரலை இவருக்கு ஆறுதல் அளித்தேன். நாங்கள் அண்ணன் தங்கையானோ, அதில் ஆறுதல் கண்டோ. நான் சில நாட்களில் தந்தையுடன் இங்கு வந்துவிட்டேன். இருப்பினும் சென்ற 2 வருடங்களில் படைத்தலைவர் பலமுறை இங்கு வந்தார் தங்கையை பார்க்க. சில நேரங்களில் அந்த துக்க கதையை எண்ணி போயும் போயும் என்னை நினைத்து பொறாமை கொண்டாலே அந்த வேளிற்குல பாவை, அந்த விந்தையை எண்ணி இருவரும் நகைப்போம், விளையாடுவோம். அந்த கதையை தான் இன்று பேசினோம். நாங்கள் அதை பற்றி மேலுக்கு விளையாடுகிறோம் ராணி. ஆனால் அது விளையாட்டல்ல. அந்த நிகழ்ச்சி படைத்தலைவர் இதயத்தில் கேறிவிட்ட பெரும் வினை, அழிக்க முடியாத பெரும் வேதனை.
அதனை நினைத்து மேலும் நகைக்கின்றோம், பேசுகின்றோம். இப்பொழுதாவது புரிந்து கொள் ராணி, ஆண் பெண் உறவில் ஒரேவித உறவுமுறைதான் உண்டு என்று தவறான எண்ணத்தை நீக்கிவிடு. ராணியின் கண்களில் மெல்ல மெல்ல சீற்றம் மறைந்து அன்பும் பரிதாபமும் மண்டின. அவள் கூடத்தில் நடந்து சென்று அள்ளியின் இரு கைகளையும் பிடித்துக் கொண்டு, அள்ளி, உன்னை தவறாக நினைத்துவிட்டேன், மன்னித்துவிடு. படைத்தலைவர் இதயத்தில் பூவழகை கீறிவிட்டு அந்த புண்ணை ஆற்ற நானும் பாடுபடுகின்றேன். படைத்தலைவருக்கு இனி வரும் காலம் பொற்காலம், அவர் இஷ்டப்பட்டால் பெருவாழ்வும் அரியணியும் அவருக்காக காத்திருக்கும் என்று கூறிவிட்டு, படைத்தலைவரே, என் ஆபத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் யாரிடத்தும் சிக்கமாட்டேன். யவனக்குருமார்கள் என் பிற்காலத்தை பற்றிய திட்டமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வீதியின் வழியில் மனிதனுடைய பிரயத்தனம் குறுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது படைத்தலைவரே, கவலை வேண்டாம் என்று தைரியம் சொன்னார்.
மீண்டும் விதி, யவனகுருமார்கள் சோதிடம் இவைதான் உன்னை சற்று முன்பு ரதத்தில் இருந்து காப்பாற்றினவா
என்று கடிந்து கொண்டான் படைத்தலைவர். சந்தேகம் என்ன படைத்தலைவரே, விதிக்கு தக்கபடி புத்தி இயங்குகிறது, ஆகையால் தான் உமது புத்தியும் சுறுசுறுப்போடு வேலை செய்தது, நாம் தப்பினோம் என்றாள் ராணி. படைத்தலைவனின் கோபம் உச்ச நிலையை அடைந்தாலும் அவன் ஏதும் சொல்ல மாட்டாமல் சிறிது நேரம் தவித்தான். விதியாம் விதி, விதியால் என் புத்தி இயங்குகிறதா? ஏன், அந்த விதி இவள் புத்தியை இயக்குவதுதானே என்று உள்ளுக்குள்ளே ராணியை ஒரு வினாடி சபித்தான். பிறகு வேறு துறையில் பேச்சை திருப்பி, சரி சரி, பொழுது புலரை இன்னும் சற்று நேரம் இருக்கிறது, அதுவரை இலை பாருவோம் என்று கூறி அள்ளியை நோக்கினான் படைத்தலைவன். ஒரு அறைதான் காலியா இருக்கிறது படைத்தலைவரே, மற்றொன்றில் வேறொரு விருந்தினர் படுத்திருக்கின்றார் என்றாள்.
பாதகமில்லை, ஒரு அறை போதும் வா அள்ளி
என்று படைத்தலைவன் கூற, ராணியும் படைத்தலைவனையும் அழைத்துக் கொண்டு அள்ளி அந்த விடுதியின் மாடிக்கு சென்று விசாலமான அறை ஒன்றை காட்டினாள். படைத்தலைவன் கட்டளைப்படி அறையில் இருந்த ஒரே மஞ்சத்தில் ராணி படுத்துக் கொண்டாள்.
உங்களுக்கு என்று வினவிய அள்ளிக்கு, எனக்கு படுக்கை வேண்டாம் அள்ளி, இந்த காயத்தை கழுவ வேண்டும், கொஞ்சம் நீர் கொண்டு வா என்றான் படைத்தலைவன்.
அதுவரை தலை காயத்தையோ அதிலிருந்து வழிந்து காய்ந்து கொண்டிருந்த ரதத்தையோ பார்க்காத அள்ளி ரதத்தை பார்த்ததும் திகிர்பட்டு கீழே ஓடி நீரோடு வந்து காயத்தை கழுவி கட்டியதன்றி ஒருவேளை ராணிக்கும் காயம் இருக்குமோ என்று அவளையும் கவனித்தான். ராணி கண்ணத்தில் ரத்தம் இருந்தது, ஆனால் அது காயத்திலிருந்து வழிந்த ரத்தம் அல்ல, படைத்தலைவன் தலை ரத்தம், அவன் கண்ணத்தில் இழைத்த ரத்த குழம்பு அது என்று புரிந்து கொண்டாள் அள்ளி. ராணியின் வெண்மை கண்ணத்தில் செவேல் என்று தெரிந்தது ரத்த குழம்பு. எனக்கும் இவருக்கும் குங்கும பந்தம், இவருக்கும் அவளுக்கும் ரத்த பந்தம் போலிருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட அள்ளி, இந்த ரத்த பந்தத்தால் என்ன ஆபத்து இவருக்கு விளையப் போகிறதோ என்று உள்ளுக்குள் அச்சப்பட்டாலும் அதை வெளிக்கு காட்டாமல் படைத்தலைவனையும் இளைப்பார சொல்லிவிட்டு கீழே சென்றாள். அந்த இரத்த பந்தத்தால் அந்த இரவிலேயே அவள் இல்லத்திலேயே படைத்தலைவனுக்கு பேராபத்து விளைய இருந்ததை அந்த பேதை பெண் எப்படி அறிவாள்? அறியாமையால் அவளும் சற்று படுத்தாள். மாடி அறையில் ராணியின் மஞ்சத்துக்கு பக்கத்தில் தரையில் படைத்தலைவனும் படுத்து சில வினாடிகளில் கண்களை மூடினார். ஆனால் படுத்த ஒருவன் எழுந்தான். அவன்தான் பக்கத்து அறையிலிருந்த புது விருந்தாளி. மாடி தாழ்வாரத்தில் காலோசை கெட்டதுமே விழித்துக் கொண்டாலும் தூங்குவது போல பாசாங்கு செய்த அள்ளியின் மற்றொரு விருந்தாளி. அள்ளியும் கீழே போய் படைத்தலைவனும் படுத்து வீட்டில் நிசப்தம் முழுவியதும் தனது படுக்கையை விட்டு எழுந்து அடிமேல் அடி வைத்து ராணி இருந்த அறைக்கு வந்து அவ்விருவரையும் சில வினாடிகள் உற்று பார்த்தான். பிறகு மீண்டும் தன் அறைக்கு சென்று நீண்ட வாளோடு திரும்பி அந்த வாளின் நுனியால் ராணியை மெல்ல இருமுறை தட்டினான். ராணி சற்றென்று விழித்து மஞ்சத்தின் பக்கத்தில் நின்ற அந்த மனிதனை நோக்கினாள். நோக்கிய மறுகணமே அவள் விழிகள் திடீரென்று மலர்ந்தன. மலர்ந்த அந்த மோகன விழிகளில் விவரிக்க இயலாத உணர்ச்சி ஒன்றும் வெகு வேகமாக படர்ந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.